வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நட்பு மொழிகள் பற்றி பார்ப்போம். இன்பத்தை இரட்டித்து துன்பத்தை பாதியாக குறைப்பது நட்பு. நட்பு கடவுள் அளித்த பரிசு. மனிதன் பெற்றுள்ள வரங்களில் தலை சிறந்தது. உன் உறவினரை தேர்ந்தெடுப்பது ஊழ்வினை, நண்பரை தேர்ந்தெடுப்பது நீயே. நட்பை கொடுத்துதான் நட்பை பெற முடியும். பறவைக்கு ஒரு கூடு, சிலந்திக்கு ஒரு வேலை, மனிதனுக்கு நட்பு. ஒரு நண்பனுடன் உரையாடுவது உறக்க சிந்திப்பதற்கு சமம். நட்பு கொள்வதில் நிதானமாக இருங்கள். ஆனால் நட்பு கொண்ட பின் அதில் உறுதியாகவும் நிலையாகவும் நில்லுங்கள். நட்பு என்பது இரண்டு உடல்கள் ஒற்றை மனம். ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ ஒரு நல்ல நண்பனாயிருப்பது ஒன்றே வழி. பரிசுகளை கொடுத்து நண்பர்களை சேர்க்காதே. நீ கொடுப்பது நின்றால் அவர்கள் அன்பு செலுத்துவதும் நிறுத்தி விடுவார்கள். நன்றி, வணக்கம்.
என்ன ஒரு யோசனையா இருக்கீங்க? ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி மனச மயக்கற அழகான டிசைன்ஸ்ல எத்னிக் வேர் எங்க கிடைக்கும்னு தானே? அட, யோசிக்கிறத விடுங்க, வாங்க நம்ம ரூப் தர்ஷனுக்கு போலாம். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? ஒயிட் ஸ்பான் ரோட், மவுண்ட் ராஸ்கல் மற்றும் ஹண்ட்ரஸ் கார்னர் பப்பட்டோயின் ஓக்லாண்ட்ல ரெண்டு மிக பெரிய கடைகள் இருக்குங்க. அழகான டிசைன்ஸ், அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், அருமையான வெரைட்டிஸ், புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ், காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சாரீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, மேலும் இங்க கண்ணை கவரும் 22 கேரட் தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள், நெக்லஸ், கம்மல், மோதிரம்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க, வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தர்ஷன் நம்பர் 1 ஒயிட் ஸ்வான் ரோட், மவுண்ட் ராஸ்கல் மற்றும் நம்பர் 221 கிரேட் சவுத் ரோட், பபட்டோய்.
ரசிக்காதோ
உன்னை பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வே. நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வி. இளஞ்சோடி
இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்க நேயர்களே, இன்றைய இலக்கிய நிகழ்ச்சியில் முதலாவதாக அசோக் குமார் எழுதிய தமிழகமே இதுதான் உன் தலையெழுத்தா என்ற கவிதை, சிந்தனையை தூண்டும் கவிதை கேளுங்கள். தமிழகம் ஓர் அமைதி பூங்கா அன்று. இன்று அந்த அமைதி பூங்கா முழுவதிலும் ஆழமான பள்ளத்தாக்குகள், படுகொலைகள். ஓட்டு போட்டு கடமையை செய்ய தமிழன் நோட்டு கட்டை எதிர்பார்க்கிறான். இன்னும் கூட சினிமா தியேட்டர்களின் இருட்டுக்குள் தான் தமிழகத்தின் விடுவள்ளியை தேடுகின்றான். தமிழகன் ஓர் அமைதி பூங்கா அன்று. இன்று அந்த அமைதி பூங்கா முழுவதிலும் ஆழமான பள்ளத்தாக்குகள், படுகொலைகள். ஓட்டு போட்டு கடமையை செய்ய தமிழன் நோட்டு கட்டை எதிர்பார்க்கிறான். இன்னும் கூட சினிமா தியேட்டர்களின் இருட்டுக்குள் தான் தமிழகத்தின் விடுவெள்ளியை தேடுகின்றான். காணாமல் போறவர்கள் அறிவிப்பை தொலைக்காட்சியில் தினமும் கண்ணுற்றேன். முகவரி தமிழ்நாடு, வயது 5000. சிந்தித்தேன், முதலில் புரியவில்லை, பின்னர் புரிந்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடியில் பிறந்த தமிழைத்தான் காணவில்லை தமிழ்நாட்டில். காணாமல் போனவர்கள் அறிவிப்பை தொலைக்காட்சியில் திறமும் கண்ணுற்றேன். முகவரி தமிழ்நாடு, வயது 5000. சிந்தித்தேன், முதலில் புரியவில்லை, பின்னர் புரிந்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடியில் பிறந்த தமிழைத்தான் காணவில்லை தமிழ்நாட்டில். ஆமாம், தமிழகத்தில் தமிழ் புறக்கணிக்கப்படுகின்றது, ஆங்கிலம் கலிநடனம் புரிகின்றது, இதுதான் உண்மை. அடுத்ததாக புகழ் என்னும் அதிகாரத்திலிருந்து இரு குறள்களை பார்ப்போம். குறள் 236. தோன்றி புகழோடு தோன்றுக, அஃதினர் தோன்றலின் தோன்றாமை நன்று. பிறப்பவர்கள் புகழுக்கு காரணமான தன்மையோடு பிறக்க வேண்டும். அந்த தன்மை இல்லாதோர் பிறக்காது இருப்பதே நல்லது. தோன்றி புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி. குறள் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். வசைச்சொல் பெறாமல் வாழ்கிறவரிலே வாழ்வார் ஆவார். புகழில்லாமல் வாழ்கின்றவர்கள் வாழ்வை இழந்தவர் ஆவார்கள். அந்த குறளை பார்ப்போம் மீண்டும். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். அடுத்ததாக ஒரு சிறு கதை, புட்கை பாண்டியன் என்ற கதை. அந்த காலத்தில் மன்னர்கள் மாறுவேடம் பூண்டு இரவில் நகர்வலம் வருவது வழக்கம். ஒருமுறை பாண்டிய மன்னன் இரவில் மாறுவேடம் பூண்டு நகர்வலம் வந்தான். ஊர் அமைதியாக இருந்தது. மன்னன் மெதுவாக ஒவ்வொரு வீடும் கடந்து சென்றான். அப்போது ஒரு வீட்டின் உள்ளிருந்து குரல் கேட்டது. அந்த வீட்டில் ஒரு பெண் மாத்திரம் இருந்தாள். அவள் கணவன் காசிக்கு சென்றிருந்தான். ஆனால் கேட்கும் குரல் ஆண் குரலா இருந்ததால் மன்னனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனவே மன்னன் கதவில் கையால் தட்டினான். வீட்டினில் அமைதி நிலவியது. பிறகு மன்னன் பல இடங்களுக்கு சென்றுவிட்டு அரண்மனை திரும்பினான். மெய்க்காப்பானிடம் அவ்வீடு குறித்து விசாரித்தார். அவளது கணவன் காசியிலிருந்து திரும்பி வந்துவிட்டதாக மெய்க்காப்பாளன் அரசரிடம் அறிவித்தார். மறுநாள் அரசபையில் சிலர் ஏதோ புகார் சொல்ல வந்துள்ளதாக காவலன் தெரிவித்தார். அவரிடம் மன்னன் என்ன குறை என்று கேட்டார். மன்னா, உங்கள் ஆட்சியில் நாங்கள் எவ்வித குறையோ பயமின்றி வாழ்கின்றோம். நேற்று இரவு எங்கள் வீட்டின் கதவை யாரோ ஒருவன் வந்து தட்டிவிட்டு சென்றுள்ளார் என்று சொன்னார்கள். தான் தட்டியதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் என்று எண்ணிய மன்னன் அவர்களிடம், உங்கள் வீட்டு கதவை தட்டியவனுக்கு என்ன தண்டனை அளிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். உடனே அவர்கள், எவன் தட்டினானோ அவன் கையை வெட்டி எறிய வேண்டும் என்றனர். அவர்கள் அப்படி சொன்னதும் மன்னன் எழுந்து தன் உடவாளை உருவி தானே தட்டிய தன் கையை வெட்டினான். அனைவரும் திகைத்து போயினர். மன்னவன் பேசினான், நகர்காவல் செய்யும் போது உங்கள் வீட்டில் ஆண் குரல் கேட்டது. கணவன் காசிக்கு சென்றிருப்பதாக அறிந்தேன். ஆண் குரல் கேட்கிறதே என்று எண்ணி தட்டினேன் என்றார். இதை கேட்ட மற்றவர்கள், காவல் செய்த ஒருவனை தண்டித்து விட்டீர்களே என்று புகார் செய்தார்கள். செய்தவர்களை வெறுப்போடு பார்த்தார்கள். மன்னன் அவர்களை சமாதானப்படுத்தினான். அப்போது யாரும் எதிர்பாராத நிலையில் இறையருளால் மன்னனின் கை பொற்கை ஆயிற்று. நீதி அனைவருக்கும் பொதுவானது என்பதை மன்னனின் செயல் விளக்கி காட்டியது. மக்கள் மன்னனை பொற்கை பாண்டியன் என அழைக்கலாயினர். இறுதியாக இரு புது கவிதைகள். ஜீவகாருண்ய தலைவர் தன் வீட்டில் விடிய விடிய விளக்கை போட்டு விடாமல் நசுக்கினார் மூட்டை பூச்சிகளை. ஜீவகாருண்ய தலைவர் தன் வீட்டில் விடிய விடிய விளக்கை போட்டு விடாமல் நசுக்கினார் மூட்டை பூச்சிகளை. பத்து மாத கருவில் இனிய வாழ்க்கை பிறக்கின்றது. ஆனால் பத்து நாள் கருவில் புதிய நாடே பிறந்தது. இது ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் புரட்சியை பற்றிய ஒரு கவிதை. பத்து மாத கருவில் இனிய வாழ்க்கை பிறக்கின்றது. ஆனால் பத்து நாள் கருவில் புதிய நாடே பிறந்தது. காலம் காட்டும் கடிகாரம் காலம் பற்றி அறிந்ததில்லை. காலம் காட்டும் கடிகாரம் காலம் பற்றி அறிந்தது. நேர்களே, இன்றைய இலக்கிய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம் நேர்களே.
ஒரே யோசனையா இருக்கீங்க? ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி மனச மயக்கிற அழகான டிசைன்ஸ்ல எத்னிக் வேர் எங்க கிடைக்கும்னு தானே? அட, யோசிக்கிறத விடுங்க, வாங்க நம்ம ரூப்தர்ஷனுக்கு போலாம். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? வைட்ஸ்பேன் ரோட், மவுண்ட் ராஸ்கல் மற்றும் ஹண்ட்ரஸ் கார்னர் பப்பட்டோயின் ஓக்லாண்ட்ல ரெண்டு மிக பெரிய கடைகள் இருக்குங்க. அழகான டிசைன்ஸ், அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், அருமையான வெரைட்டிஸ், புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ், காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சர்வீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, மேலும் இங்க கண்ணை கவரும் 22 கேரட் தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள், நெக்லஸ், கம்மல், மோதிரம்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க, வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தோஷன் நம்பர் 1 வைட்ஸ் வேன் ரோட், மவுண்ட் ராஸ்கல் மற்றும் நம்பர் 221 கிரேட் சவுத் ரோட், பவட்டோய்.
உங்க பார் தெரியுமே. அண்டைக்கலாப்பா ரோட்ல அதுல நின்று கொண்டிருந்தனான். அட பொழுது போகலையே என்று சொல்லி சும்மா வாயில வந்த ஒரு பாட்டுண்ட பாடி போட்டேன். பாடக்குள்ள எனக்கு பக்கத்துல அங்க தமிழாக்கள் நிக்கிறண்டு தெரியாது. நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் கேட்டுக்கொண்டு நின்று போட்டு, அட நீங்களே பாடுனது என்ற. ஓம், நான் சும்மா அதுல கொஞ்சம் பொழுது போக இல்லையடாப்பா வாயில வந்தது முணு முணுத்தன். ஐயோ, நீங்கள் முணு முணுக்கிறீளே, நல்லா பாடுறீள். எங்கேயாவது மேடை வழிய பாடலாம் தானே என்ற. எனக்கு அப்படி சொன்னோடனே கொஞ்சம் தலைகால் புரியாத சந்தோஷம். அட, இந்த உரலையும் கேட்டு ஒரு ஆள் மேடையில பாடலாம்னு சொல்றாரு இல்லோ. உடனே நான் அது கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் அப்படி சும்மா மழுப்பி சொன்னேன். ஐயோ, நாங்கள் எல்லாம் சும்மா தின்ன பாட்டுக்காராக்கள் அப்படி இப்படி என்று நான் கொஞ்சம் வழங்கிட்டேன். ஆனால் பிறகுதான் வீட்டை வரக்குலாம் யோஜன், அட இவங்கள் பாட கேட்டவங்கள், கூப்பிட இல்லையே. ஒருவேளை நான் யோசிச்சேன், எப்படி இருக்குமுண்டு இப்படியே இவங்கள் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பேத்தி முதுக ரணகலமாக்கி போட்டுருவாங்களாடாப்பா. நீங்கள் நல்லா பாடுறீங்கள், போய் இன்னொருத்தர் மேடையில எங்கேயாவது பாடுங்கோன்னு சொல்லி நாங்கள் ஏறி பாட, பிறகு மேடைக்கு கீழே இருந்து பார்க்கிற மாதிரி பார்த்து கொண்டு ஒன்ஸ் மோர்ன்னு சொல்றாங்க. அது என்ன ஒன்ஸ் மோர்? இப்ப ஒன்ஸ் மோர்ன்னு சொன்னால் ஒரு பாட்டை பிழையா பாடினால் திரும்ப திரும்ப பாடுறதாமண்டு சொல்றதாம் ஒன்ஸ் மோர். அங்க நல்லா பாடுறாக்களை சொல்றவங்க இன்னொரு பாட்டு பாடுங்கோ இன்னொரு பாட்டு பாடுங்கோண்டு. நாங்கள் இப்படி கத்தி பாடுறத சொல்றது ஒன்ஸ் மோராம், அதுக்கு வேற அர்த்தமா? என்ன அர்த்தம்னு நினைக்கிறீர்கள்? ஒன்ஸ் மோர்ன்னு சொன்னால் பாட்டை நீ பிழையா பாடுறாய் திரும்ப பாடுறான்னு சொல்றதாம். இப்படி நானும் பார்த்தன் கன இடத்துல நடந்திருக்கு. ஆனால் என்ன தெரியுமோ, சொல்றது எல்லாரும் கூட்டாளிமார் கோவிக்கே மேலாது, காச்சா பூசாண்டு கத்தவும் மேலாது, கேட்டுக்கொண்டு இருந்துருவாங்க சில பேர். இப்படி நான் போன கூட்டங்கள்ல சில இதெல்லாம் நடந்தது. அப்ப என்ன நடக்கும், இவங்களை இன்னையும் உசுப்பேத்தி விடுறாங்க. உசுப்பேத்தி போட்டு ஒன்ஸ் மோர்னு கத்த போறாங்க. திடீரெண்டு அப்படித்தான் எனக்கு ஜாபம் வந்தது. சா, நல்ல காலம் நான் தப்பிட்டேன். அவர்கிட்ட ஓம் போடுங்கோண்டு எங்கேயாவது பாட்டை போயினால் அங்கால பக்கத்தில் போய் சொல்லியிருப்பார். உந்த விசரன் அதில் கத்திட்டுண்டான், நல்லா பாடுறா என்று சொன்னன், அவன் பாடுறதுக்கு சான்ஸ் கேட்கிறான் என்று சொல்லி போட்டுருவாங்க. அப்பாடா, ஒரு அளவுக்கு நான் தப்பிட்டேன். இப்போ என்ன, வாயை திறக்கிற இல்லை. எங்கேயாவது அப்படி பாட்டு வந்தாலும் படிக்க போட்டு பாடி போட்டு அப்படியே கப்பண்டு வாயை மூடிட்டு அங்கால இங்கால திரும்பி பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் நிற்குதுகளோ உண்டு, தெரியாதோயே பிறகு சும்மாவும் சொல்லி போட்டுருவாங்க தனியும் பாடிக்கொண்டு திட்டுறார் இந்த மனுஷன்ண்டு. சரி, இப்படி உங்கள்டையும் யாரும் கேட்டால் கவனமாயிருங்கோ, ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. சரிங்களோ, நன்றியே, வாரனே போ போறேன். அங்கே கடைகளுக்கு போக வேண்டி கிடக்கு, எனக்கு இப்போ சரியான வேலை பழுகடா அப்பா, அங்கேயும் இங்கேயுமா தெரிய வேண்டியா கிடக்குது. சரி, இன்னொரு நேரத்தில் சந்திப்போம். ஓகே.
வணக்கம், மதுபாஸ்கரன். ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் பயங்கர சோம்பேறித்தனமா இருக்கிறது, இந்த சோம்பேறித்தனத்தை எப்படி மாற்றிக்கொள்வது என்று கேட்பார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் உண்டானது உழைப்பால் தான் என்பதுதான். உழைக்காமல் சோம்பேறியாக இருப்பவர்கள் இந்த உலகத்திற்கு அதிகபட்சமாக மாறிவிடுவார்கள். அதனால் உழைப்பவர்கள் தான் இந்த உலகத்துல என்ன ஒண்டர்ஸ் பாருங்க, இந்த உலகத்துல என்ன அதிசயங்கள் பார்த்தாலும் இந்த அதிசயத்திற்கெல்லாம் உயிர் வியர்வையின் மனம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது வியர்வையால் தான், வியர்ப்பால் தான் என்று என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த உழைப்பு இல்லாமல் ஏன் ஆளுகள் சோம்பேறியாக மாறுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான ஒரு காரணம் என்னன்னா, ஏன் ஆளுகள் சோம்பேறியா மாறுறாங்க முத நினைச்சு பாருங்க. எப்போது தேவைகள் இல்லாமல் இருக்கிறோமோ அப்போது நாம் சோம்பேறியாக மாறிவிடுகிறோம். தேவையை பற்றி தேவை அதிகரிக்கிற போது சோம்பேறி மாறி செயல் வந்து விடும் என்பதுதான் உண்மை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் இங்க உட்காந்துருக்கேன், நான் ஒரு சோம்பேறின்னு நினைச்சுக்கோங்க. நான் ஒரு வேலையும் பண்றதுல இப்படியே உட்காந்து தூஞ்சிட்டு இருக்கிறது இப்படியே இருக்கேன். ரொம்ப நேரமா இப்படியே நான் சோம்பேறியா இருக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது. அப்ப நான் சோம்பேறி, எந்திரிச்சு போய் குடிக்கலாம் முடியாது, இப்படியே இருக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் தண்ணி தாகம் கூடுது. அப்ப அங்க ஒரு பாட்டில தண்ணி வச்சிருக்கிறது பாத்துட்டேன். இங்க இருந்து ஒரு 10-20 மீட்டருக்கு அந்த பக்கத்துல இங்க தண்ணி இருக்கிறதுன்னு நான் பாத்துட்டேன். அப்ப எனக்கு அங்க போய் எந்திரிச்சு போய் குடிக்கிறதுக்கு முடியல, நான் ஏன்னா சோம்பேறி இப்படியே இருக்கிறேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி திருப்பி தண்ணி தாகம் கூடுது. அப்ப நான் என்ன பண்றேன், கடவுளை வேண்டிக் கொள்கிறேன், கடவுளே தண்ணி இங்கு வரட்டும், தண்ணி இங்கு வரட்டும், தண்ணி இங்கு வரட்டும் வேண்டிக்கிடுவேன். அப்ப தண்ணி வராது. உடனே கடவுளை திட்ட தொடங்கிடுவான், நான் என்ன கேட்டாலும் தரமாட்டேங்கிறான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டுவான். அதுக்கப்புறம் கிடைக்காம வர்றப்ப என்ன பண்ணுவோம், யாராவது எடுத்து தண்ணி தருவானான்னு பார்ப்போம். சொந்தக்காரன் ஃப்ரெண்டு எவனாவது கொண்டு தண்ணி கொண்டு தருவானான்னு பார்ப்போம். அப்பனும் எவனும் தரமாட்டான். அப்பவும் தண்ணி தாகம் குடிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட்ல என்ன பண்ணுவான், இங்கிருந்து எந்திரிச்சு போய் அங்கிருந்து அந்த தண்ணி எடுத்து குடிச்சிருவான். அப்ப என்ன புரிஞ்சது, எப்போது உங்களுக்கு இன்டென்சிவான ஒரு தேவை வருகிறதோ, எப்போது உங்களுக்கு மிக மிக தேவை வருகிறதோ, அப்போது நீங்கள் செயல் புரிய தொடங்கி விடுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு செயல் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு தேவை வரவில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் தேவை வராமல் இருக்கிறது அப்படிங்கிற தேடி பாருங்க. ஏன் தேவை வராமல் இருக்கிறது, ரெண்டு காரணங்கள் தான் தேவை வராமல் இருப்பதற்கு என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஒன்று, நான் யாரென்று எனக்கு தெரியவில்லை என்றால் என்னுடைய தேவை என்னவென்று எனக்கு தெரியாது. அதுதான் முதல் உண்மை. நான் யாரென்று எனக்கு தெரியாத காலம் என்னுடைய தேவை என்னவென்று என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஈகிள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு கழுகு பறக்க வேண்டும், ஆனால் நான் ஒரு கோழிகளின் கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் கழுகு என்று எனக்கு தெரியாததினால் என்னால் பறக்க வேண்டும், கழுகு உயரங்களில் பறக்க வேண்டிய தேவையை நான் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்பதுதான். தென்னை மரத்திற்கு தான் தென்னை மரம் என்று தெரிந்து கொண்டால்தான் தேங்காய் உண்டு செய்வதுதான் என்னுடைய தேவை என்பதை தென்னை மரம் புரிந்து கொள்ளாது. தான் தென்னை மரம் என்று எப்போது தென்னை மரத்திற்கு புரிந்து கொள்கிறதோ அப்போதுதான் தேங்காய் உண்டாக்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் தேவை என்பதை தென்னை மரம் புரிந்து கொள்ளும். இது மாதிரி நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய தேவைகளை தெரிந்து கொள்ள முடியாது. நான் யார் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும், அதைத்தான் செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்வார்கள். நான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னை எப்படி புரிஞ்சுக்க முடியும், நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வெளியே அப்சர்வ் பண்ற மாதிரி நம்ம நம்மை அப்சர்வ் பண்ணணும். செல்ஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி செயல்புரிகிறேன், என்னுடைய செயல்கள் என்ன, என்னுடைய சிந்தனைகள் என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன என்று என்னை நான் அப்சர்வ் பண்ணுகிற போது என்னை நான் புரிந்து கொள்ள தொடங்கி விடுவேன். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தேவைகள் தெரியுமா, அதான் நான் யாரென்று தெரியாததினால்தான் என்னுடைய தேவைகள் தெரியாமல் போகிறது, அதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு பாருங்கன்னா, என்னால் அது முடியாது அப்படின்ற சிந்தனை வருகிற போதும் எனக்கு அது வேண்டாம் என்ற சிந்தனை வரும். நீங்க படிச்சிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான திராட்சை தின்னுவதற்காக இந்த நரி நிறைய தடவை தாண்டும், ஆனால் கிடைக்காம போயிடும். உடனே அந்த நரி என்ன சொல்லுதுன்னா, அது அந்த திராட்சை புளிப்பா இருக்கிறதுனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். எது எனக்கு கிடைக்காது என்று நான் அவநம்பிக்கை வைத்திருக்கிறேனோ அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். அதற்கு என்ன பண்றது, கான்பிடன்ஸ் இல்லாதனால தான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அந்த அந்த என்னால் முடியாது, எனக்கு நடக்காது அப்படிங்கறத மாற்ற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை வேண்டும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும் அகசத்தம் இன்றி